இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டவர் அனைவருமே அடுத்து உலகை அறிந்து கொள்ள நீங்கள் பத்திரிகையை படிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மிகவும் அதிர்ச்சியான செய்தியும் பயமான செய்தியும் நாளை எப்படி வாழப்போகின்றோம் என்ற தரத்தையும் தற்கொலை உணர்வுகளை தூண்டும் உணர்ச்சிகளை பெரும்பகுதியாக பத்திரிகை வாயிலாக படிக்கின்றோம். அவ்வாறு படிக்கும் நிலைகள் அனைத்தும் இந்த உணர்வுகள் ஊழ்வனையாக பதிவு செய்து அது நம்மளுடைய நினைவுகளுக்கு வந்து வாழ்க்கையில் சிறிதளவு சோர்வடைந்தால் போரும். அந்த நஞ்சு கொண்ட உணர்வு நமக்குள் பின்படுத்தி நம் வாழ்க்கையை நாசமாக்கிடும் உணர்வாக வளைந்துவிடும். அதை போன்ற நிலைகள் பத்திரிகையை படித்தவுடன் அடுத்த நிமிடமே ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி ஏங்கி வானை நோக்கி சிறிது நேரம் ஒரு நிமிடம் ஏங்கி இருங்கள். அடுத்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று உங்கள் நினைவினை உங்கள் உடல் முழுதும் செலுத்தி உங்கள் உடலுக்குள் தியானி. மறுபடியும் கண்ணை திறங்கள். மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஏங்குங்கள். மீண்டும் கண்ணை மூடி மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. இதற்கு பேர் ஆத்மசித்தி என்று பேர். இப்படி ரெண்டு தரம் கண்ணை திறந்து உங்க உடலுக்குள் இந்த நினைவை செலுத்தினால் இப்ப கூட்டு தியானம் இருந்தவருக்கு அந்த அருண் ஞானின் சக்தியை நீங்க பெரும் தகுதியை பெறுகின்றீர்கள். அப்போது அந்த உணர்வின் நினைவலைகளை உங்க உடலுக்குள் இருக்கும் அனைத்து உயிரான்மாக்களையும் இணைக்கின்றீர்கள். இப்படி அதை சிறுக சிறுக சேர்க்க சேர்க்க அந்த உங்க உடல்ல வந்த நாம படித்த பத்திரிகை படித்த அந்த தீய உணர்வுகள் நமக்குள் சேராத வண்ணம் சுத்தமாக்கப்படுகின்றது. அதாவது பத்திரிகை படித்தவுடனே இதே போல ஆத்மசித்தி செய்து நாளை உலகம் அனைத்தும் மகரிஷினர் சக்தி படர்ந்து நாளை நடப்பது அனைத்தும் நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் என்று எண்ணிவிட்டு அடுத்து உங்கள் தொழில் பார்க்க செல்லுங்கள். என உலக அறிந்திட நாம் படித்தாலும் அங்கே அதிர்ச்சியான இன்றைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு என்று நினைவு வைத்துக் கொள்வோம். ஒரு பஸ்ஸில் நீங்கள் போறீர்கள் என்றால் பஸ் வேகமாக போனால் போறோம், உடனே பய அதிர்ச்சிகள் ஏற்படும். அந்த அதிர்ச்சிகள் ஒரு 10 பேர் பஸ்ஸில் இருந்து எண்ணினால் போறோம். இந்த டிரைவரை சாடி உங்களை அறியாமலே அங்கே ஆக்சிடென்ட் உண்டாக்கும் இந்த உணர்வு. இதை போன்ற நிலைகள் தவிர்ப்பதற்கு நீங்கள் பஸ்ஸிலே சென்றாலும் இதை போல ஆத்மசித்தி செய்து மகரிஷினர் சக்தி படர வேண்டும், என் உடல் முழுது படர வேண்டும், பஸ்ஸில் பயணம் செய்வோர் அனைவரும் மகரிஷினர் சக்தி பெற வேண்டும், அவர்கள் நலம் பெற ஊர் அடைய வேண்டும் என்ற இந்த நிலையை நீங்கள் எண்ணி ஆத்மசித்தி செய்துட்டு இதை போல எண்ணும். அதே போல இன்னைக்கு சண்டையிடுவோரை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இதை போல ஆத்மசித்தி செய்துட்டு மகரிஷினர் சக்தி அவருக்கு பெற வேண்டும். அவர் சண்டையிட்டவர் இருவரும் சகோதர உணர்வுடன் அவர் பழக வேண்டும். மகரிஷினர் சக்தியால் அவருக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொல்லிட்டு போவோம். இதே போல உங்க குடும்பத்தில் நோயாய்ப்பட்டிருந்தால் கேட்டுணர்ந்தால் நண்பர்களுக்கு நோயாய்ப்பட்டிருந்தாலும் கேட்டுணர்ந்தாலும் அடுத்த நிமிடம் ஆத்மசித்தி செய்து மகரிஷினர் சக்தி நோயாய்ப்பட்டவர் பெற வேண்டும். அவர் உடல்ல நோய்கள் எல்லாம் மகரிஷினர் சக்தியால் நீங்க வேண்டும். அவர் உடல்ல மகரிஷினர் சக்தியால் அவர் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். உங்க வியாபார கடை எண்ணும் போது மகரிஷினர் சக்தி நான் பெற ஆத்மசித்தி செய்து மகரிஷினர் சக்தியின் கடை முழுதும் படர வேண்டும், அதை வாங்கி பயன்படுத்துவோர் அனைவரும் மகரிஷினர் சக்தியால் உடல் நலமும் மனபலமும் பெற வேண்டும், என் வாடிக்கையால் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். இதை போல ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க முதல் செய்யப்படும் போதெல்லாம் ஆத்மசித்தி செய்து கொள்ளுங்கள். இதே போல இரவிலே படுக்கப்படும் போது யாரெல்லாம் வாழ்க்கையில் வெறுப்ப விருப்ப உணர்வுகள் ஏற்பட்டிருந்தாலும் இரவிலே படுக்கச் செல்லும் போது இதே மேல ஆத்மசித்தி செய்து நான் பார்ப்போரெல்லாம் மகரிஷின் அருள்வழி பெற வேண்டும், அவர்கள் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும், என் சொல் அனைத்தும் அவர்கள் நலம் பெறும் சக்தியாக மாற்ற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று எண்ணிட்டு படுத்து தூங்குங்கள். இதே போல காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் எதையெல்லாம் நலம் பெற வேண்டும், எந்த நண்பருடன் நேற்று பகமை கொண்டிருந்தார்களோ அவர்களை எண்ணி மகிழ்ச்சியின் அருள் அவர் பெற வேண்டும், என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும், அவர் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும், அங்கு உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் அவர் நற்பெயர் வாங்க வேண்டும், என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும் என்றும் அவர் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பை உங்களுக்குள் விளையாது, அதை சதுர்த்தி இதை போல செய்து கொள்ளுங்கள் ஆத்மசித்தி. இதை போல உணவு உட்கொள்ளும் போதும் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவு அனைத்தும் என் உடலுக்கும் நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் என்று ஆத்மசித்தி செய்து இது மாதிரி எண்ணிட்டு சாப்பிடுவோம். இதே மாதிரி கணவன் மனைவி வெளியிலே கணவன் மாதிரி சென்று விட்டால் அவர் வந்து வீடு வர்றவர்களும் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் ஆத்மசித்தி செய்யணுமோ அத்தனை தரம் செய்யணும். ஆத்மசித்தி செய்துட்டு கணவரை மகரிஷின் அரசக்தி அவர் பெற வேண்டும். அவரை பார்ப்பொருட்கள்லாம் நல்ல எண்ணம் பெற வேண்டும். அவர் செல்வாக்கு செல்வாக்குடன் அந்த தொழிலே முன்னணியில் இருக்க வேண்டும். அவர் சொல்லின் எளிமை பெற வேண்டும். அவர் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும். மகரிஷின் அரசக்தி அவர் மகரிஷின் அரசக்தியால் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று உங்கள் கணவன் மாதிரி எண்ணிப்படும். அதே மாதிரி ஆண்கள் வெளியிலே சென்றாலும் அது மனைவியை எண்ணி மகரிஷின் அரசக்தி அது பெற வேண்டும். அது சமைக்கும் ஆகாரம் சாப்பிடுவோர் அனைவருமே நடம்பெறும் சக்தியாக மாற வேண்டும் என்று இப்படி கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கும் இந்த உணர்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. காரணம், இன்று நாம் நண்பர்களாக இருப்பவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புடன் பேசிக்கொண்டால் என்னை திட்டினான் ஏசினான் என்று எண்ணினால் புறை ஓடுகின்றது. இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்தால் அதே போல நண்பர்களாக இருக்கும்போது எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணும்போது வெகு தூரத்தில் இருந்தாலும் உடனே விக்கல்பாய்கின்றது. இதை போலதான் கணவன் மனைவியும் இதை போல ஆத்மசித்தி செய்து மகரிஷி நரசக்தி கணவர் கிடைக்க வேண்டும். அவர் செய்யும் தொழிலே அவர் புகழ் பெற வேண்டும். அவரை பார்ப்பவருக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று அடிக்கடி இதை போல எண்ணுவீர் என்றால் பெண் மனைவியின் உணர்வுகள் அங்கே கலந்து சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. இதே மாதிரி கணவரும் வெளியிலே செல்லும் போது இதை போல எண்ணினார் இன்று அவர்களுக்கும் மனபலம் பெறுகின்றது. இன்று நாம் வீட்டிலே தனிச்சு குடும்பத்துடன் இருந்தாலும் வீட்டில் செல்வம் இருக்கிறது என்று தெரிந்தால் உடனே அதுக்கு எத்தனையோ அபாயங்கள் இருக்கின்றது, ஆபத்தும் இருக்கின்றது. செல்வம் இருந்தாலும் மனிதன் உயிர் வாழ்வதே கடினமான நிலைகள் இருக்கின்றது. இதை போல ஒருவருக்கொருவர் எண்ணி இந்த உணர்வின் வலுவை சேர்த்து கொண்டால் நாளை நம் வீட்டை பக்கம் வந்தாலும் இந்த எண்ணங்கள் மற்றவர்களுக்கு குறையும். ஆகவே நம்மை பாதுகாக்க நம்முடைய எண்ணங்கள் அது வருவரும். இதை போல கணவன் மனைவி தியானம் ஆத்மசித்தி செய்து ஒருவருக்கொருவர் இந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினால் இருவருடைய மனதும் ஒன்றாகும் போது விபத்துகள் தடுக்கவும் இது உதவும். இதை போல ஒவ்வொரு நிமிடமும் ஆத்மசித்தி செய்து மகரிஷி நரசக்தி எங்கள் குடும்பங்களில் படர வேண்டும் என்று எல்லோருக்கும் அது நலம் பெறும் சக்தியாக மாற வேண்டும் என்று வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானங்கள் இருந்து உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அவர்கள் அந்த உயிரான்மா இணைய வேண்டும் என்ற எண்ணங்கள். அதாவது உங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளியர்களுடன் கலந்து பெருவீடு பெருநிலையான ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் அனைவருமே இந்த தியானித்தவர் இதை போல எண்ணி அனுப்பினார். அவர்கள் பிரவா நிலையை பெறுவதோடு மட்டுமல்லாதடி சப்தரிஷி மண்டலத்துடன் உயிரான்மா அங்கு ஒளி சரீரம் பெறுகின்றது. அதோடு அல்லாது உங்களுடைய நினைவலைகள் சப்தரிஷி மண்டலத்தின் நினைவலைகளுக்கு ஊடுருவுகின்றது. அப்போ சப்தரிஷிகள் நம் பூமியில் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் வெளியிட்ட மூச்சலைகள் சுலபத்தில் நாம் பெற்று நமது வாழ்க்கையில் வரும் தீமைகளை நீக்கவும் முடிகின்றது. நம் மூதாதைகளை வெண் செலுத்தவும் முடிகின்றது. இதை போல குடும்பத்தில் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானம் இருந்து இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் துரித நிலைகளில் மகரிஷின் அருசக்தி பெறும் நிலையை பெறுகின்றீர்கள். இந்த வளர்ந்து வரும் விஞ்ஞான உலைகளில் உலக மக்களால் மனிதனுடைய எண்ணங்கள் அழிந்து வரும் இத்தருணத்தில் மகரிஷின் நல்லாற்றலை பெற்று இதை போல நீங்கள் அடிக்கடி ஆத்மசுத்தி செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறியாத நிலைகளை தீமைகளை அகற்றி மகரிஷின் அருளை உங்களுக்குள் பெறச் செய்வதே தியானம். ஆக உங்கள் வாழ்க்கையில் எப்போது எந்த நிமிஷமும் உங்கள் அறியாத உட்புகுந்து உங்களை மனக்கவலையோ மன சஞ்சலமோ வேதனையோ படும் போதெல்லாம் இதை போல ஆத்மசித்தி செய்து எதனால் வேதனைப்பட்டமோ அதை என் பார்வை நாளை நலம் பெறும் சக்தியாக இருக்க வேண்டும். யார் வேதனைப்படும் உணர்வை தூண்டினரோ அவர்களுக்கு மகிழ்ச்சி நல்ல சக்தி பெற வேண்டும். என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும். என்னை பார்க்கும்போது நல்லதாக வேண்டும் என்று எண்ணும். இதை அடிக்கடி நீங்கள் இதை எண்ணுங்கள் என்றால் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறுகளையும் மாற்றலாம். நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக விண்ணை நோக்கி செல்லவும் செய்கின்றது. ஆக நம் மூதாதைகள் வின் செலுத்தவும் முடிகின்றது. விண்ணின் ஆற்றலை நாம் பெருகவும் முடிகின்றது. இந்த உடலை விட்டு சென்றால் கூர்ம அவதாரமாக ஒளியும் சரீரமாக பெறுவது திண்ணம். இதுதான் கடைசி கல்கி அவதாரம். இப்ப நாம் ஆத்மசித்தி என்பது நரசிம்ம அவதாரம். தீயதை நமக்குள் நேராது நமக்குள் எடுத்தும் உணர்வுகளை அதை பிளந்து நல்ல உணர்வின் ஆற்றலாக மாற்றிக்கொள்ளும் நிலையை ஆத்மசித்தி. இதுதான் தியானம் என்று. ஆக நாம் தீமையை கண்டுணர்ந்தாலும் அடுத்த நிமிடம் ஆத்மசித்தி செய்து கொண்டால் இதற்கு பேர் நரசிம்ம அவதாரம். இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டால்தான் அடுத்த ஞானியின் உணர்வு நமக்குள் சேர்த்து இந்த உடலை விட்டு உயிரான்மை பிரிந்து சென்றாலும் எந்த உடலின் ஈர்ப்புக்கு செல்லாத இந்த உயிரான்மை ஒளியின் சரீரம் பெறுவது திண்ணம். அது இந்த மனித வாழ்க்கையில் இந்த ஆறாவது அறிவுடைய நிலைகள். நஞ்சு கலக்காமல் நாம் செய்யப்படுவதே இந்த ஆத்மசுத்தியுடைய நிலைகள். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வேதனை என்ற உணர்வுகள் தாக்கப்படும் போதெல்லாம் ஆத்மசுத்தியை கூட கொஞ்ச நேரம் செய்து இதை நீங்கள் சுத்தப்படுத்தி கொண்டால் நஞ்சினை பிளந்து நல்ல உணர்வினை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளவும் இந்த நல்ல உணர்வு உங்களுக்குள் விளைந்து இந்த உடலே உடலென்று வெளியாறும் உணர்வுகள் அனைத்தும் சப்தரிஷி மண்டலமாக கல்கியும் அவதாரமாக உயிர் பெறுகின்றது. நம் உடலின் உணர்வுகள் அதனுடன் இணைகின்றது. ஆகவே என்றும் அழியா சரீரமாக இந்த நினைவு கொண்ட மகிழ்ச்சியான உணர்வுகள் என்று உயிருடன் ஒன்றி அழியா பெருசரீரமாக அழியா பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடைய முடியும். இதுதான் சகஜ மார்க்கம் என்று அன்ற ஞானிகள் இதை சொன்னார். வாழ்க்கையில் எப்போது இடையூறுகள் தாங்குகின்றதோ அதே சமயம் மகிழ்ச்சி நரசக்தியை பெறும் ஆற்றலை உன்னை தகுதி ஆக்கிக்கொள். அந்த தகுதி பெறுவதற்குத்தான் விநாயக தத்துவத்தை வைத்து அந்த ஞானி காட்டிய உணர்வை தனக்குள் வளர்த்து ஒவ்வொரு நிமிஷமும் சதுர்த்தி தீய வினைகளை தனக்குள் வளராது அது நிறுத்தி மெய்ஞானின் உணர்வை உனக்குள் சேர்ப்பிக்கும் நிலையே விநாயகர் சதுர்த்தி என்பது. அதனால கேட்டு உணர்ந்தர் அனைவருமே இதிலிருந்து உங்கள் உணர்வுகள் அது வளர்க்கப்பட்டு மெய்ஞானின் நல்வட்டத்தில் நீங்கி வளர்ந்து உங்கள் மூச்சும் பேச்சும் இருசூழ்ந்த நஞ்சான இந்த உலகில் நின்று நீக்கிடவும் உங்கள் மூச்சலைகள் பயன்பட வேண்டும் என்றும் நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்கள் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்குள் அறியாது புகுந்த நஞ்சினை நீக்கி மெய் உணர்வின் தன்மை விளைய வேண்டும் என்றும் நான் சதா உங்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று தியானிக்கின்றேன். நீங்களும் இதே போல மகிழ்ச்சியின் அருளை நான் பெறுவேன். என்னை அறியாதவர்களை நீக்குவேன். மெய்ப்பொருளை காணுவேன். மெய் வழியில் செல்வேன். என்றும் அழியா சரீரம் தருவேன். இந்த மனித வாழ்க்கையை இருளை நீக்குவேன். மெய் உணர்வுடன் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்ற இந்த சபதமேற்று இதன் அடிப்படையிலே உணர்வை செயல்படுத்தி நினைவினை இயக்கி பாருங்கள். உங்கள் வாழ்விலே இங்கே வரும் இருளை நீங்கி நாம் நோயற்ற வாழ்வாகவும் மெய் உணர்வின் தன்மை நாம் பெரும் பாக்கியமாகவும் அடைகின்றோம். ஆகவே நாம் வீடு கட்ட நாம் எப்படி பிளான் போட்டு அதை நினைவில் கொண்டு அதே வேலையாக இருந்து வீடு கட்டுகின்றோமோ அதே போல ஒரு வேலையில் சேர எத்தனையோ நிலைகளை சந்தித்து அவர்கள் பின் நாம் வேலையில் அமர்கின்றோம். இதை போலதான் நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் அரசக்தியை நான் பெறுவேன் என்று உறுதிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நொடியிலையும் நம்மை எரியாது வரக்கூடிய நிலைகளை நினைகொண்டு மகிழ்ச்சியின் அரசக்தியை பெற்று உங்கள் அறியாத இருளை நீக்கி மெய் உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்த்து அந்த மெய்வழியின் சரீரமாக இந்த சரீரத்தை ஆக்க முடியும் நீங்கள். ஆகவே ஆக்குவோம் என்ற இந்த உறுதியில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் இந்த எம்னது குருநாதன் அருள்வழி உங்களுக்குள் நீடித்து வாழ்ந்து வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கின்றேன். இந்த இப்போ பிரசாதம் வாங்கும்போது வரிசை நின்று இப்போ கேட்டுணர்ந்த உண்மையின் நிலையை உங்கள் நினைவில் வைத்து வரிசை நின்றுங்கள். பாத நமஸ்காரம் செய்யாதீர்கள். ஆக இந்நேரவேலும் கேட்ட நிலையை ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு உங்களுக்குள் செலுத்தி உங்கள் முன் இருப்போருக்கு மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில் நலம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருங்கள். அப்போது நீங்கள் இதே இன்னும் கேட்ட சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஆக வரிசையில் உங்களுக்கு முன்னாடி நலம் பெற வேண்டும் என்று வரிசைப்படுத்தி வந்தால் மனதை கட்டுப்படுத்த முடிகின்றது. நஞ்சினை நீங்கள் அடக்கி கொண்டீர்கள். ஆகவே நாம் கொடுக்கும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பெறும் நிலையும் அந்த உணர்வு வாக்கு நிலைகள் உங்களுக்குள் வளையும் இது உதவும்.